உன்னதமான இந்திய இளைஞனே, சமுதாய வீதியில் நீ கைவீசி நடக்கும்போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் சோர்ந்து விடாதே. உனக்கு பின்னால் இந்த மண்ணின் 5000 ஆண்டு மரபார்ந்த பெருமைகளும் தொடர்ந்து வருவதை உணர்ந்து நட என்றார் சுவாமி விவேகானந்தர். எது இந்த மண்ணின் மரபார்ந்த பெருமை? துறவும் தொண்டும் மட்டுமே இந்த அன்னை பூமியின் அரிய தேசிய லட்சியங்கள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். துறவு என்பது எல்லாருக்கும் எளிதில் சாத்தியமில்லை. ஓர் உண்மையான துறவிக்கு 5 இலக்கணங்கள் அவசியம் என்று சனாதன தர்மம் சாற்றுகின்றது. கையில் வைத்திருக்கும் திருவோட்டுக்கு மேல் எந்த உடைமையும் துறவிக்கு இருக்கலாகாது. இயற்கையில் அமைந்த மரத்தடி கற்குகையே அவனுடைய இருப்பிடமாக இருக்க முடியும். கந்தையே அவன் அணியும் ஆடையாகும். ஒற்றை வளையல் போன்று யாருமற்ற தனிமையில் அவன் இருக்க வேண்டும். பேதமற்று அனைத்து உயிர்களிடத்தும் அவன் அன்பு செய்ய வேண்டும். இந்த 5 இலக்கணங்களுடன் இன்று ஒரு துறவியையும் நம் வாழ்காலச் சமுதாயம் சந்திக்க வாய்ப்பே இல்லை. காவி உடுத்து, கற்றை சடைமுடி வளர்த்து, கையில் கமண்டலமேந்தி, கானகத்தில் அத்துவான தனிமையில் கண்மூடி தவமிருக்கும் துறவை நம் விவேகானந்தர் விரும்பவில்லை. அவருடைய துறவு என்பது எல்லாவற்றையும் நீத்தலில்லை, சுயநலமின்றி அனைத்து உயிர்களின் மீதும் அன்பு செய்து ஆறத் தழுவி அவற்றின் நலனுக்காக தன்னை முற்றாக அர்ப்பணம் செய்வது. சந்நியாசம் என்பது வாழ்வை துறப்பது அன்று, செய்யும் செயலின் பலனை துறப்பது. வேள்வி என்பது நெய்யூற்றி நெருப்பு வளர்ப்பதல்ல, சமூக நலன் என்னும் அக்கினியில் சுயநல ஆசைகளை சுட்டெரிப்பது. இந்த புரிதலோடு பொதுவாழ்வில் இன்றைய இளைஞர்கள் ஈடுபட வேண்டும். அதுதான் ஆன்மீக ஞானி விவேகானந்தரின் ஆசை கனவு. விவேகானந்தர் வலியுறுத்திய தொண்டும் துறவும் கொண்ட மனிதர்களை பொதுவாழ்வில் நாம் கண்டெடுக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் நரம்போடும் சதையோடும் நடமாடவில்லையா? கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். மூட நம்பிக்கைகளில் மூழ்கிக் கிடந்த தமிழினத்தை தட்டி எழுப்பி அறிவு சுடர் கொளுத்திய பகுத்தறிவு பகலவன் பெரியார். ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகிலுள்ள மற்ற சமுதாயத்தினரைப் போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்கொண்டு அதே பணியாயிருப்பவன் என்று பிரகடனம் செய்து பொதுவாழ்வுக்கு வந்தவர் பெரியார். இந்த நாட்டில் பார்ப்பனர், பஞ்சமர், பறையர், சக்கிலியர் இன்னும் எந்தச் சாதியினரையும் காண முடியாது. பெயரைக்கூட காதில் கேட்க முடியாது. எல்லாரும் மனிதர்கள் என்று எங்கு பார்த்தாலும் முழங்க வேண்டும். இதுவே நம் முதல் லட்சியம் என்று முழங்கி இந்த மண்ணில் சாதிகளற்ற சமுதாயம் மலர்வதற்கு தள்ளாத வயதிலும் இடையராது உழைத்த மகத்தான மனிதர் பெரியார். தேர்தல் களத்தில் வாக்குகளை பெறுவதற்காக நாக்கு யாகம் நடத்தாதவர் பெரியார். அரசியல் களத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே தான் வகித்த ஈரோடு முனிசிபல் சேர்மன் பதவியை அவர் துறந்தார். 1919களில் மாத வருவாய் 20,000 தந்த வணிக நிறுவனத்தை இழுத்து மூடினார். கதர் துணியை தலையில் சுமந்து தெரு தெருவாய் விற்றார். கள்ளுக்கடை மறிகளில் மனைவியுடன் கைதானார். கள் தரும் மரங்கள் என்பதற்காக தனக்கு சொந்தமான 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார். தாழ்த்தப்பட்ட புலையரும் ஈழவரும் கோயில் வீதியில் நடக்க வைக்கத்தில் போராடி சிறை சென்று வெற்றி வீரராய் வலம் வந்தார். வருணாசிரமத்தின் ஆணிவேரை அறுப்பதற்காகவும் சாதிகளற்ற சமுதாயத்தை வளர்ப்பதற்காகவும் வர்க்கபேதங்களை அழிப்பதற்காகவும் பெண்ணடிமையை ஒழிப்பதற்காகவும் தான் நடத்திய புரட்சி வேள்வியில் தன்னையே ஆகுதியாக்கிக் கொண்டவர் பெரியார். 94 வயதிலும் உடல் நலிவை சிறிதும் பொருட்படுத்தாமல் நோய் தந்த வேதனையை தாங்கிக் கொண்டு ஊர் ஊராய் மக்களை தேடிச் சென்று மூத்திரச் சட்டியுடன் மேடையில் அமர்ந்து 3 மணி நேரம் சுயமரியாதை கருத்துக்களை முன்வைத்து முடங்கிய பெரியாருக்கு இணை சொல்ல இன்றைக்கும் உலகில் இன்னொருவர் இல்லை. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக் கஞ்சி இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா என் தோழனே, பசையற்றுப் போனோமடா என்று கண்ணீர் விட்டு கதறியவர் ஜீவா. ஏழையாய் பிறந்து ஏழைகளுக்காகவே வாழ்ந்து கூரை ஒழுகும் குடிசையில் ஏழையாகவே கண்மூடியவர் தோழர் ஜீவானந்தம். காரைக்குடிக்கு அருகில் சிராவயலில் ஆசிரமம் நடத்திய காந்தியவாதியாய், பெரியாரின் சுயமரியாதை தொண்டராய், பின்னாளில் ஒரு காங்கிரஸ் சோசலிஸ்டாய், வெவ்வேறு பாதைகளில் பயணித்து இறுதியில் மார்க்சியத்தில் மனம் கலந்து கடைசி வரை அப்பழுக்கற்ற கம்யூனிஸ்டாய் வாழ்ந்து மறைந்த ஜீவா ஒரு கட்சிக்காரர் இல்லை, கொள்கைக்காரர். காரைக்குடி கல்லூரியில் ஜீவா பேசுகிறார். உணர்ச்சியின் விளிம்பில் நின்று உரத்த குரலில் மாணவர்களிடையே அவர் முழங்கும் போது அவருடைய காலில் இருந்த கட்டி உடைந்து இரத்தம் வடிந்து வேட்டி நனைகிறது. பார்த்த கல்லூரி முதல்வர் பதறித் துடிக்கிறார். இரண்டு நாட்கள் விருந்தினர் விடுதியில் தங்கி ஓய்வெடுக்க ஜீவாவை வற்புறுத்துகிறார். அப்போது முதலமைச்சராக இருந்த குமாரசாமி ராஜா ஜீவாவை பார்க்க ஓடோடி வருகிறார். உங்களை ஏன் இப்படி வருத்திக் கொள்கிறீர்கள்? நாம் அனைவரும் காங்கிரஸில் ஒன்றாய் உழைத்து சிறை சென்றவர்கள்தானே. நேரு அணை கட்டவில்லையா? தொழிற்சாலைகள் அமைக்கவில்லையா? நேருவே ஒரு நல்ல சோசலிஸ்ட் தானே. நீங்கள் ஏன் எங்களோடு நலமாயிருக்கக்கூடாது? இப்படி இடைவிடாமல் ஊர் ஊராய் பேசி பேசி ஏன் உங்களை அழித்துக் கொள்கிறீர்கள் என்று பாசம் ததும்ப பரிவுடன் கேட்கிறார். நீங்கள் அணைகள் கட்டியது, தொழிற்சாலைகள் தொடங்கியது, கல்விக்கூடங்கள் உருவாக்கியது எல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னமும் அரை வயிற்றுக் கஞ்சிக்கு வழியற்று ஏழைகள் வாடுகின்றார்களே. ஏழைகள் இந்த மண்ணில் உள்ளவரை அவர்கள் நலனுக்காக ஏழை கட்சி மேடைகளில் அன்றாடம் பேச வேண்டியதுதான், பேசி பேசி சாக வேண்டியதுதான். வேறு என்ன வழி என்று சொன்னவர் ஜீவா. ஏழை தொழிலாளிக்கும் கூலி விவசாயிக்கும் பேசி பேசியே தன்னுடைய 56வது வயதில் மரணத்தின் மடியில் சாய்ந்தவர் ஜீவா. ஜீவா என்ற அந்த அரிதினும் அரிதான மானுடன் மாற்று வேட்டிக்கும் வழியில்லாமல்தான் வாழ்ந்தார். வண்ணாரப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராய் 1952 தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பும் சேரி குடிசையில்தான் விளிம்பு நிலை மனிதர்களுடன் அவர் வாழ்ந்தார். மரணம் அவரை தழுவிய போது அவருக்கிருந்த ஒரே உடைமை மேற்கு தாம்பரம் கஸ்தூரிபா நகரில் புறம்போக்கு நிலத்தில் மண் சுவர் கூட இல்லாத, மழை விழுந்தால் ஒழுகும் ஒரு கீற்றுக் கொட்டகை மட்டும்தான். ஊழலின் நிழல் படாத ஓர் உயரிய ஆட்சியை 9 ஆண்டுகள் தமிழ் மக்களுக்கு தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். இருண்ட ஏழை நெஞ்சங்களில் கல்வி வெளிச்சத்தை இலவசமாக பாய்ச்சி, ஆறுகள் ஓடும் இடங்களிலெல்லாம் அணைகள் கட்டி விவசாயத்தை வளர்த்து, தொழில் வளர்ச்சியில் தமிழகத்தை இந்தியாவில் 2வது இடத்தில் நிறுத்தி, பொய்மையும் போலித்தனமுமின்றி நேர்மையான நல்லரசியல் நடத்தி, ஆட்சி அதிகாரத்தை தானாகவே துறந்து, தேர்தலில் தோற்ற பின்பும் கண்மூடும் வரை மக்கள் நலனுக்காகவே தொண்டு புரிந்தவர் கர்மவீரர் காமராஜர். பெற்ற தாயை பக்கத்தில் வைத்து கொண்டால் அந்த தாயை தேடி விருதுநகரிலிருந்து ஒவ்வொரு உறவாய் நம் வீடு வந்து சேரும். அதிகாரிகளுடன் தொலைபேசியில் பேசும். அதிகார துஷ்பிரயோகம் நடந்தாலும் நடக்கும், அதற்கு நாம் இடம் தரலாகாது என்று தாயையே தவிர்த்து திருமலைப்பிள்ளை வீதியில் தனிமை தவமிருந்தவர் காமராஜர். முற்றும் துறந்த ஆதிசங்கரரும் பட்டினத்தாரும் கூட துறக்க முடியாத உறவுதான் தாயின் உறவு. அந்த தாயையும் பொது வாழ்க்கை தூய்மைக்காக தள்ளி வைத்தவர் காமராஜர். விடுதலை வேள்வியில் 9 ஆண்டுகள் சிறைவாசம், 12 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசின் தலைமை பொறுப்பு, 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வர், 5 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரசின் தலைவர், 2 முறை இந்திய பிரதமர்களை உருவாக்கிய ஒரே தமிழர் காமராஜர். இவ்வளவுக்கு பிறகும் தனி வாழ்வில் அவருக்கென்று எஞ்சியது 60 ரூபாய், 10 கதர் வேட்டி, 10 கதர் சட்டை. காமராஜர் கண்மூடினார். அவர் வாழ்ந்த வீட்டை அதன் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. அவரது பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. ஜனத்தலைவர் யார் என்ற கேள்விக்கு பாரதி தந்த பதிலை நாம் அவசியம் படித்தாக வேண்டும். யாவன் ஒருவன் தனது ஜனன தேசமாகிய இந்தியாவானது இந்த வறிய நிலையில் இருப்பது பற்றி ராப்பகல் வருந்துகிறானோ, யாவன் ஒருவன் இந்த 30 கோடி இந்தியரும் வயிறார உண்பதற்கு உணவும் உடுக்க உடையுமின்றி தவிக்கிறார்களே என்று மனமிறங்கி கண்ணீர் சொரிகிறானோ? யாவன் ஒருவன் பொதுஜனங்களுக்கு வந்த சுகதுக்கங்களும் கஷ்ட நஷ்டங்களும் தனக்கு வந்ததாக எண்ணி அனுதாபிக்கிறானோ? யாவன் ஒருவன் இந்த துன்பங்களை நிவர்த்திப்பதன் பொருட்டு தனது உயிரையும் இழக்க தயாராயிருக்கிறானோ? அவன் ஒருவனே ஜனத்தலைவன் என்று ஓங்கி குரல் கொடுத்தான் பாரதி. திருத்தப்படாத நிலம் பயனற்று போகும். தடுக்கப்படாத வெள்ளம் தாளாத துன்பத்தை தானாக தேடித்தரும். கடிவாளம் இல்லாத குதிரை கண்டபடி ஓடும். நம் இந்திய சமூகத்தின் பொது வாழ்க்கை இப்போது கலர் நிலமாய், காட்டாற்று வெள்ளமாய், கடிவாளமற்ற குதிரையாய் நசிந்துவிட்டது. சமூக பொறுப்புணர்வுடன் இனி இளைஞர்கள்தான் இதை சீர் செய்ய வேண்டும். பாரதியின் பார்வையில் பெரியாரும் காமராஜரும் ஜீவாவுமே ஜனத்தலைவர்கள். தன்னலம் மறுத்து பொதுநலத்துக்காக தொண்டாற்றும் மனிதர்கள்தான் விவேகானந்தரின் பாதையில் உண்மையான துறவிகள். அவர்கள் ஆன்மீகத்தில் இருந்தால் என்ன, அல்லது அரசியலரங்கில் கலந்தால்தான் என்ன? பெரியாரும் பெருந்தலைவரும் ஜீவாவும் இங்கே துறவிகள் இல்லையெனில் யார் துறவி?